الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، له الملك وله الحمد، وهو على كل شيء قدير. لم يتخذ صاحبة ولا ولدا، ولم يكن له كفوا أحد. وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا. ما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் அல்லாஹு தஆலாவை அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு முதல் முதலாக எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்வாவை கொண்டே வசியத் நசீஹத் செய்து கொள்கிறேன். ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஹதரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக எங்களுக்கு வழிகாட்டல்களை முன்மாதிரிகளை தந்திருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்துக்குமே வழிகாட்டினார்கள். ஆட்சி செய்வதிலிருந்து உமிழ்நீர் துப்புவது வரை கற்றுத்தந்தார்கள். தொழில்களை பற்றி எப்படி சொல்லியிருந்தார்களோ, நோக்குடைய கடமைகளை பற்றி எப்படி கற்றுத்தந்தார்களோ, ஜகாத்துடைய கடமையை பற்றி எப்படி சொல்லித்தந்தார்களோ, அதே போன்று உலக நடைமுறைகளையும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். கனிவான சகோதரர்களே, பெரியோர்களே, உலகத்தில் 100க்கும் மேற்பட்ட முஸ்லிம் நாடுகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 54 அரபு நாடுகள். முஸ்லிம்கள் எந்த நாட்டில் எல்லாம் பெரும்பான்மை சமூகமாக வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள். அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படுகிறது. அவர்களுடைய வணக்கத்தலங்கள் தாக்கப்படுகிறது. அவர்களுடைய பிசினஸ்கள் முடக்கப்படுகிறது. அவர்களுடைய பெண்கள் கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள் என்று ஒரு நாளும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். உதாரணத்திற்கு பங்களாதேஷ் எடுத்துக்கொள்வோம். முஸ்லிம்கள் 86 வீதம், இந்துக்கள் 12 வீதம், பௌத்தர்கள் 1 வீதம். இந்தோனேஷியாவில் 87% முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் 9.87%, இந்துக்கள் 1.69%. மலேசியா 60.4% வீதம் முஸ்லிம்கள், பௌத்தர்கள் 19.2% வீதம், கிறிஸ்தவர்கள் 9.2% வீதம், இந்துக்கள் 6.3% வீதம். இந்த அனைத்து நாடுகளும் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய நாடுகள். இங்கு முஸ்லிம் அல்லாதவர்கள் அநியாயம் செய்யப்படுகிறார்கள் என்றோ அல்லது அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது என்றோ நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள். இந்த பண்பு எங்கிருந்து வந்தது? இந்த பண்பு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கும் போது கடுமையாக தாக்கப்பட்டார்கள். சூசன வார்த்தைகளால் ஏற்றப்பட்டார்கள். கண்ணியமான சஹாபாக்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சஹாபாக்கள் அநியாயம் செய்யப்பட்டார்கள், நோயினை செய்யப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்யுங்கள். சஹாபாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவில் இருக்கக்கூடிய மக்களும் இஸ்லாத்துக்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். கடைசியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். மதீனா இஸ்லாமிய மர்க்கஸாக மாறுகிறது. மதீனாவில் முஸ்லிம்களுக்கு பெரும் ஒரு பலம் சேர்ந்து விடுகிறது. மதீனாவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மை சமூகத்தினராக மாறுகிறார்கள். அங்கு யகூதிகளும் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பான்மையுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த யூதர்களை அழைத்து சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு வற்புறுத்தப்பட மாட்டீர்கள். உங்களுடைய சொத்து செல்வங்கள் எல்லாம் பாதுகாக்கப்படும்.
ஒரு முஸ்லிமுக்கு இந்த ஊரில் என்ன சட்டமோ சாதகமான பாதகமான என்னெல்லாம் இருக்கின்றதோ அதே விடயங்கள் உங்களுக்கும் இருக்கிறது. உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுத்து மூலம் எழுதி கொடுத்தார்கள். இதைதான் இஸ்லாம் சொல்லி தருகிறது. பக்கே மக்காவுடைய வெற்றி கிடைக்கிறது. எந்த ஊரிலிருந்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது இந்த ஊரை பெறுகிறேனே என்ற கவலையால் அலந்து கொண்டு வந்தார்களோ அந்த ஊரினுடைய வெற்றி. எந்த ஊர் மக்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்ய பார்த்தார்களோ, புனிதமான சஹாபாக்களுடைய உடைமைகளை அபகரித்துக் கொண்டார்களோ, அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய வெற்றி. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுக்கு வரும்போதே தலையை துணித்துக் கொண்டு பணிவோடு வந்தார்கள். மக்காவாசிகள் பயப்படுகிறார்கள், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய போகிறார்களோ தெரியாது, என்ன என்ன தண்டனை தரப்போகிறார்களோ தெரியாது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவாசிகளை பார்த்து சொன்னார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றில் போட்டு பல ஆண்டு காலம் பெற்றோர்களை விட்டு பிரித்து அடிமை வாழ்க்கை வாழ வைத்த சகோதரர்களை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபியா ஆனதுக்கு பின்னால் ஈஜிப்டுடைய நிதியமைச்சராக ஆனதற்கு பின்னால் அவர்களை பார்த்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், லா தஸ்ரீபு அலைக்கும் அல்யௌம், இன்றைய நாள் நீங்கள் பழிக்கப்பட மாட்டீர்கள், உங்களை நான் பழிக்கு பழி வாங்க மாட்டேன் என்று சொன்னார்கள். அதே வார்த்தையை மக்காவாசிகளே நானும் உங்களுக்கு சொல்கிறேன், லா தஸ்ரீபு அலைக்கும் அல்யௌம், இன்றைய நாள் நீங்கள் பழிக்கப்பட மாட்டீர்கள், பழிக்கு பழி வாங்க மாட்டேன் என்று இந்த சாவியை நிரந்தரமாக பரம்பரையாக நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாள் என்பதே உபகாரத்தினுடைய நாள், இன்றைய நாள் என்பதே பணிக்கு பழி வாங்கக்கூடிய நாள் அல்ல என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வாசிகளுக்கு அன்றைய நாள் உபகாரம் செய்தார்கள். சகோதரர்களே, அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பராமரிப்பில் வளர்ந்த ஒரு தலைவர். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பைத்துல் மக்கத்தில் வெற்றி கொள்ளப்படுகிறது, முஸ்லிம்களுடைய முதல் கிபிலா வெற்றி கொள்ளப்படுகிறது. எங்களுடைய முதல் கிபிலாவை கைப்பற்றியிருந்த அந்த யூதர்களை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன சொன்னார்கள் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களே அங்கு போனார்கள். அங்கு போய் அங்கிருந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து ஒரு கடிதத்தை ஒரு ஒப்பந்தத்தை எழுத சொன்னார்கள். அந்த ஒப்பந்தத்தில் சொன்னார்கள், உங்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படும், உங்களுடைய வணக்கத்தலங்கள் உடைக்கப்பட மாட்டாதே, இந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு என்ன உரிமைகளோ அதே உரிமைகள் உங்களுக்கும் இருக்கிறது, நீங்கள் யாராவது வேற நாட்டுக்கு போய் வசிப்பதற்கு விரும்பினால் தாராளமாக வேற நாட்டுக்கு போகலாம், நீங்க அந்த நாட்டுக்கு போய் சேரும் வரை எங்களுடைய பாதுகாப்பு இருக்கிறது. கனிமான சகோதரர்களை இஸ்லாம் இதை தான் சொல்லி தருகிறது. ஆனால் முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வாழக்கூடிய எத்தனையோ நாடுகளில் முஸ்லிம்கள் நெசுக்கப்படுகிறார்கள், அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அடிப்படை உரிமைகள் கூட பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மியான்மரை எடுத்துக்கொள்வோம், பௌத்தர்கள் 87.9% இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் 6%, முஸ்லிம்கள் 4.3%. முஸ்லிம்கள் இரண்டாவது சிறுபான்மை சமூகத்தினர். மியான்மரில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு பல பிரச்சனைகள், குறிப்பாக அராக்கான் என்ற ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு அவர்களுக்கு சொந்தமாக காணி வாங்க முடியாது, அவர்களுக்கு சொந்தமாக வீடு கட்ட முடியாது, அவர்களுடைய சொந்த நாட்டிலேயே பல மாநிலங்களுக்கு பிரயாணம் செய்ய முடியாது, அவர்களுக்கு ஐடென்டி கார்டு கொடுக்கப்பட மாட்டாது, அவர்களுக்கு இங்கே ஒரு அட்டை இருக்கிறது, அந்த அட்டையை எடுத்துக்கொண்டு ஒரு சில மாநிலங்களுக்கு பிரயாணம் செய்யலாம், எல்லா பிரதேசங்களுக்கும் போக முடியாது. கடந்த 15 வருடங்களாக மஸ்ஜித்கள் கட்ட முடியாது, மதரசாக்கள் ஆரம்பிக்க முடியாது, 25 வயதுக்கு முன்னால் ஒரு பெண் திருமணம் செய்ய முடியாது, 30 வயதுக்கு முன்னால் ஒரு ஆண் திருமணம் செய்ய முடியாது, இந்த சட்டத்தையும் மீறி அவர்கள் திருமணம் செய்தால் மரட்டு தன்னுடைய ஊசி அடிக்கப்படும். அவர்களுடைய வீடுகளில் வெளிநாட்டு முஸ்லிம்கள் வந்து தங்க முடியாது என்று சொல்லிக் கொண்டே போகலாம். பல தடைகள், அவர்கள் பரம ஏழைகள். அவர்களுடைய உடல் அமைப்புகளை பார்த்தால் வாலிபர்கள் கூட கிழவர்களை கொண்டிருப்பார்கள். ஏன் அரசாங்கத்தினுடைய தடை? அவர்களுக்கு பெரும் வருமானம் வரும்படியாக எந்த ஒரு பிசினஸையும் செய்ய முடியாது. சின்ன சின்ன வருமானம் வரக்கூடிய பிசினஸ்களை தான் அவர்களால் செய்யலாம். கனியமான சகோதரர்களே, பெரியோர்களே, கிபி 660 ஆண்டை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்ட 50வது வருடத்தில் வக்காஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவர்களின் மூலமாக முதலாவது நூற்றாண்டிலேயே மியன்மாரில் இஸ்லாம் போய் சேர்ந்து விட்டது. 8 நூற்றாண்டில் அப்பாசிய கலீஃபா அல் ரஷீத் ரஹ்மத்துல்லாஹி ஆட்சி காலத்தில் அங்கு வாழ்ந்த அரேபியர்கள் பிசினஸ் வேண்டி மியான்மாருக்கு வந்து போவார்கள். அந்த முஸ்லிம்களுடைய பண்புகள், அஹ்லாக்குகள், கொடுக்கல் வாங்கல், பிசினஸ் முறை அந்த மக்களுக்கு பிடித்திருந்தது. இஸ்லாமின் பக்கம் கவரப்பட்டார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். முஸ்லிம்களுடைய வீதம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. அந்த நாட்டு மக்கள் பயப்பட்டார்கள், இன்னும் நிறைய மக்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்வார்களோ, எங்களுடைய நாட்டை முஸ்லிம்கள் பிடித்து விடுவார்களோ, அல்லது எங்களுடைய மார்க்கம் அழிந்து போயிருமோ, இப்படி பயப்பட ஆரம்பித்தார்கள். பயப்பட்டதினால் முஸ்லிம்களுக்கு பல தொந்தரவுகளை கொடுக்க ஆரம்பித்தார்கள், அநியாயங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக அங்கு முஸ்லிம்கள் அநியாயம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை உரிமை கூட பறிக்கப்படுகிறது. கனிமான சகோதரர்களே, 1-2 வருடங்கள் அல்ல, 60 வருடங்களாக. அதுவும் சாதாரண முறையில் அவர்கள் அநியாயம் செய்யப்படவில்லை, மிக பயங்கரமாக இஸ்ரேல் காசாவின் மீது செய்த தாக்குதலை விடவும், சிரியாவுடைய அரசாங்கம் அந்த மக்களின் மீது செய்த தாக்குதலை விடவும், இது மிக பயங்கரமானது. ஹிட்லர் கூட இவ்வளவு கொடுமை செய்து கொலை செய்திருக்க மாட்டார். நான் தெரிந்த வரலாற்றில் அபூஜஹல் கூட இப்படி செய்திருக்க மாட்டார். அவ்வளவு அநியாயங்கள். கனியமான சகோதரர்களை, பெரியோர்களே, இவ்வளவுக்கும் இவர்களுடைய சின்னம் அமைதியா? இவர்கள் அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்களா? இவர்கள் தான் மிகப்பெரும் தீவிரவாதிகள், இவர்கள் தான் மிகப்பெரும் பயங்கரவாதிகள். உண்மையிலுமே அவர்களுடைய மதகுருமார்கள் என்றால் போதி மரத்தடியில் ஞானம் செய்யக்கூடிய காட்சிதான் எங்களுடைய சிந்தனைக்கு வரும். அவர்கள் பாதையில் போக்கும் பொழுதும் பாதையை சுத்தப்படுத்திக் கொண்டுதான் போவார்கள். ஏன் அவரதெல்லாம் ஒரு எறும்பு கூட விதிப்படக்கூடாது? புத்தர் அசுரர்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் இதைதான். இப்படியாப்பட்ட மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அல்லாஹு தான் அவர்களுக்கு புனிதமான இஸ்லாமுடைய பாக்கியத்தை நசீபாக்குவானாக, ஈமானுடைய மௌத்தை நசீபாக்குவானாக, இஸ்லாமுடைய விளக்கத்தை கொடுப்பானாக. கனிமான சகோதரர்களை, பெரியோர்களே, அவர்களுடைய தலைவன் அஷில் விராதுவிடம் கேட்கப்படுகிறது, நீங்கள் ஈக்கொசுவை கூட கொலை செய்ய மாட்டீர்களே, ஏன் இவ்வளவு முஸ்லிம்களை கொலை செய்கிறீர்கள்? அவனிதற்கு என்ன தெரியுமா பதில் சொல்கிறான் அந்த ஹபீப், அந்த ஷைத்தான் சொல்லக்கூடிய பதில், நாம் ஈக்கொசுவை கூட கொலை செய்ய மாட்டோம், அதற்காக வேண்டி இந்த வெறி நாய்களோடு வாழ முடியாது. முஸ்லிம்களை வெறி நாய்கள் என்று சொல்கிறான். கனிமான சகோதரர்களே, அந்த நாட்டினுடைய தலைவி 15 வருடங்கள் மனித உரிமைக்காக வேண்டி போராடியவளாம். எந்த மனித உரிமைக்காக வேண்டி போராடினாலும் தெரியாது. அடிமட்ட கேவலம் என்ன தெரியுமா? அவளுக்கு நோபல் பரிசு வேறு, அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஈராக்கிய சுடுகாடாகிய ஆப்கானிஸ்தானிய கபஸ்தானாகிய நோபல் பரிசு கொடுக்கும் போது இவளுக்கு கொடுத்தது எப்படி ஒரு விஷயம் அல்ல. கனிமான சகோதரர்களே, இது மிக நீளமான ஒரு தலைப்போ. சென்ற வருடம் இது பற்றி நாம் விரிவாக பேசியிருக்கிறோம். அடுத்ததாக ஸ்ரீலங்கா, எங்களுடைய நாட்டில் 70 தத்துவம் ஒரு வீதம் இந்துக்கள் பௌத்தவர்கள் இருக்கிறாங்க. இந்துக்கள் 12 தத்துவம் 6 வீதம், முஸ்லிம்கள் 9 தத்துவம் 7 வீதம், கிறிஸ்துவர்கள் 7 தத்துவம் 6 வீதம். இங்கும் முஸ்லிம்கள் 2வது திருப்பார்வையினர். எங்களுடைய நாட்டில் முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அநியாயங்கள் உங்களுக்கு நல்லாக தெரியும். நான் சொல்லி நான் தெரிய வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது. 1900 சிங்கள மகாபோதி சபையின் மூலமாக முஸ்லிம்களுக்கு எதிராக முதல் முதல் பிரச்சாரம் நடக்கிறது. அதிலிருந்து கடைசியாக 2018 மார்ச்சுடைய மாதம் 5 தேதி பிகனுடைய பிரச்சனை வரைக்கும் எங்களுக்கு நல்லாக தெரியும். அன்றொரு நாள் யாழ்ப்பாணத்தில் அமைப்பு செய்யப்படுகிறது. முஸ்லிம்கள் 2-2 மனத்தியாலங்களில் வடமாகாணத்தில் இருந்து வெளியேறிவிட வேண்டும். 2-2 மனத்தியாலத்தில் உடுத்த உடுப்போடு 500 ரூபாய்க்கு மேற்படாத பணத்தோடு அநியாயம் செய்யப்பட்டார்கள். கிட்டத்தட்ட 78,000 முஸ்லிம்கள் 72 மனத்தியாலங்களில் திரட்டப்பட்டார்கள். அவர்களுடைய உடைமைகள் சொத்து சுமங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டது. கனிமான் சகோதரர்களே, பெரியவர்களே, அதே போன்று 1900 1990 அக்டோபர் மாதம் 3 காத்தான்குடியுடைய மஸ்ஜித் தாக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். எப்பொழுது அவர்கள் மஸ்ஜித்துக்கு கை வைத்தார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து போட்டான். சூரத்துல் ஃபீல் சொல்லித்தரக்கூடிய பாடமும் இதுதான். அவர்கள் அஷ்ரம் பெரும்பொரு யானை படையோடு எழுதுகிறார்கள் என்றால் சிறிய ஒரு கல்லை தான் போட்டது. அவர்களுடைய மூளையை ஓட்டியாக்கி கொண்டு பின்துவாரத்தால் அந்த கற்றல் வெளியாகின்றன. கனிவான சகோதரர்களே, எங்களுடைய நாட்டில் சமீப காலமாக பல மசீதிகள் தாக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது மசீதி மீது அவர்கள் கை வைத்தார்களோ அப்பொழுது அவர்களுடைய அழிவு ஆரம்பித்துவிட்டது. சிலர் நினைக்கிறார்கள் பிரச்சனை அனைத்துமே முடிந்துவிட்டது என்று. அது தவறு. சமுதாயங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. நாம் முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு முஸ்லிம் ஒரு நாளும் கோழையாக இருக்க முடியாது. நாம் கோழைகள் அல்ல, ஒரு முஸ்லிம் உடம்பு ரீதியாக ஊனமுற்றவனாக இருக்கலாம், கை கால் விளங்காதவனாக இருக்கலாம், காது கேட்காமல் கண் விளங்காமல் இருக்கலாம், ஆனால் கோழையாக இருக்க முடியாது. சஹாபாக்களுடைய வரலாறு இதைத்தான் சொல்லித்தருகிறது. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரை பொருட்படுத்தாமல் போராடினார்கள். சஹாபாக்கள் உயிரை பொருட்படுத்தாமல் போராடினார்கள். அதே உணர்வு தான் எங்களுக்கு இருக்கிறது, அதே ரத்தம் தான் எங்களுக்கு ஓடுகிறது. நாம் யார்? உமருடைய வாரிசு அவ உபைதான். ரதியல்லாஹுடைய பரம்பரைகள், காலிதுன் வலீத், ரதியல்லாஹுடைய பரம்பரைகள். நாம் எப்படி கோழைகளாக முடியும்? எந்த ஒரு பிரச்சனைகளையும் நாம் தேடி போக மாட்டோம். பிரச்சனைகளை தேடி வந்தால் கோழைகளாக இருந்தோட மாட்டோம். என்னுடைய கடை உடைக்கப்படுகிறது, நான் விருந்தோடுவதா? இது எவ்வளவு கேவலம். என்னுடைய வீடு எடுக்கப்படுகிறது, நான் சொல்ல பக்கத்தோடுவதா? இது எவ்வளவு பெரும் அவமானம். என்னுடைய குடும்பத்தை தாக்குகிறார்கள், நான் பயந்தோடுவதா? இஸ்லாம் இப்படி சொல்லித் தரவில்லையே. செய்யப்படுவாரோ அவர் என்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வருகிறது. ஒரு என்னை கொலை செய்ய பார்க்கிறார், நான் எதிர்த்து போராடுகிறேன். போராடும் போது நான் கொலை செய்யப்பட்டுவிட்டேன், அப்படி என்றால் நானும் ஷஹீதுதான். யார் அநியாயமாக கொலை செய்யப்படுவாரோ அவர் ஷஹீத். யார் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி சண்டையிட்டு அதில் கொலை செய்யப்படுவாரோ அவர் ஷஹீத். சரியாக இதைத்தான் சொல்லி தருகிறது சஹி முஸ்லிமுடைய ஹதீஸ். ஒரு மனிதர் வந்தார், ஒரு மனிதர் என்னுடைய சொத்து செல்வங்களை பணங்களை படிக்க பார்க்கிறார், எடுக்க பார்க்கிறார். என்ன கேட்டோம் சலமா அலைஹி ஸலாத்துல சொன்னார்கள், லா தஹ்தி மாலக், உன்னுடைய பணத்தை கொடுக்காது. சொன்னார்கள் என்னுடைய குடும்பத்துக்கோ ஒரு ஆபத்து வரும் போதே தடுக்க வேண்டிய முறையில் தடுக்கலாம். சத்தம் போட்டு தடுக்க முடியுமா? சத்தம் போட்டு தடுக்கலாம். கையால் அடித்து தடுக்க முடியுமா? கையால் அடித்து தடுக்கலாம். கம்பால் அடித்து தடுக்க முடியுமா? கம்பால் அடித்து தடுக்கலாம். அவனை கொலை செய்து தான் தடுக்க முடியும் என்றாலும் கொலை செய்து கூட தடுக்கலாம். ஷரியத்துடைய ரீதியில் எந்த ஒரு குற்றமும் எனக்கு வர மாட்டாது. நாட்டு சட்டமும் இதை தான் சொல்கிறது. ஜமியத்துல்லாஹ்வுடைய கருத்தும் இதே தான். சிலர் விளக்கத்தில் ஏற்பட்ட குழப்பத்தினால் ஜமியத்துல்லாஹ்வுக்கு ஏற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஜமியத்துல்லாஹ்வுக்கும் இதே தான் சொல்கிறது. ஒருவேளை ஜமியத்துல்லாஹ் இந்த கருத்துக்கு மாற்றமாக இருந்தால் இதை போன்ற போராட்டங்களில் கொலை செய்யப்பட்டால் அது வெறும் மௌத்தல்ல, அது ஷஹாதத். அவர்தான் சொல்கிறான், வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாத். அல்லாஹ்வுடைய பாதையில் கொலை செய்யப்படக்கூடியவர்களை மௌத்தா போராட்டம் என்று சொல்ல வேண்டாம். வலா யாவு வலா தில்லா தஷரு, அவர்கள் உயிரோடு தான் இருக்கிறார்கள், நீங்கள் தான் அதை விளங்க முடியாதவர்களாக இருக்கிறீர்கள் என்ற வார்த்தை சொல்கிறார். சஹீஹ் முஸ்லிமுடைய ஹதீஸ், சலமா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ரோட்கள் பச்சை நிற பறவை வைத்துக் கொண்டிருக்கும், அந்த பச்சை நிற பறவை சுவர்க்கத்தில் சுற்றி திரிந்துவிட்டு அல்லாஹ்வுடைய அரசுக்கு பின்னால் தொங்கவிடப்பட்டுள்ள ஒரு கண்ணாடி துண்டுக்கு வந்து சேரும். அல்லாஹு தஆலா அந்த சுஹதாக்களுடைய ரோட்களை பார்த்து கேட்பான், மா தஷ்தஹி, உங்களுக்கு என்ன வேண்டும்? அவர்கள் சொல்லுவார்கள், யா அல்லாஹ், ஆலத்தார்கள் யாருக்குமே கொடுக்காத பட்சம் எங்களுக்கு தந்திருக்கிறாய், எங்களுக்கு என்ன ஆக வேண்டும்? மறுபடியும் என்ன வேண்டும்? அவர்கள் சொல்வார்கள், யாருவா, ஆலத்தார்கள் யாருக்குமே கொடுக்காத பட்சம் எங்களுக்கு தந்திருக்கிறாய், எங்களுக்கு வேற என்ன ஆக வேண்டும்? அல்லாஹ்வுத்தால மறுபடியும் கேட்பான். அவர்கள் சொல்வார்கள், யாருவா, மறுபடியும் எங்கள் உலகத்திற்கு அனுப்பி உன்னுடைய பாதையில் ஷஹீதாகக்கூடிய பாக்கியத்தை தந்து. இஸ்லாம் கோலத்தனத்தை விரும்பவில்லை, தைரியத்தை வலியுறுத்துகிறது. நாம் கோழைகளாக இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் எங்களிடத்தில் இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு காரணம் அல்லாஹ் சொல்கிறான், வலா தனாஸு ஃபதஃஷலு வதஃதரீஃபுகும், சண்டையிட்டுக் கொள்ள வேண்டாம், ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ள வேண்டாம். அப்படி நீங்கள் சண்டையிட்டுக் கொண்டால் நீங்கள் கோழைகளாக விடுவீர்கள், உங்களுடைய பலத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள். இன்று நாம் பல பிறர்களாக பிரிந்து கோழைகளாக இருக்கிறோம். இதுதான் உண்மை. தொழுகைக்கு வந்தால் தோளோடு தோல் சேர்ந்து பெரியவர் சிறியவர் செல்வந்தன் ஏழை எந்த ஒரு வித்தியாசம் இல்லாமல் தொழுகிறோம். சலாத்தை கொடுத்துவிட்டால் பல பிறர்களாக பிரிந்து விடுகிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான விடயங்களை விட்டு தடுக்கும். எங்களுடைய தொழுகை இந்த மானக்கேடான விடயத்தை விட்டு தடுக்கவில்லை என்றால் எங்களுடைய தொழுகை தொழுகையாகவே அமையவில்லை என்றுதான் அர்த்தம். சொன்னார்களே, எப்பொழுது மக்களுடைய உள்ளத்துக்கு வருமோ அப்போது பிரச்சனைகளும் பிளவுகளும் ஆரம்பித்தீர்கள். வெறும் 40,000 முஸ்லிம்களை விட ரோமர்கள் பன்மடங்கு அதிகம், பன்மடங்கு. ஆனால் வெற்றி கிடைத்தது முஸ்லிம்களுக்கு தான். பிறந்தோடினான் ரோமர்கள் பிறந்தோடினார்கள். தன்னுடைய படையை அழைத்து கேட்டான், ஏன் நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள்? நீங்கள் அவர்களை விடவும் எண்ணிக்கை அதிகமானவர்கள் தானே, அவர்களை விடவும் உங்களுக்கு தானே அதிகமான ஆயுதங்கள் இருக்கின்றது, ஏன் நீங்கள் தோல்வி அடைந்தீர்கள்? அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு வயோதிபர் எழுந்து சொன்னார், நாம் ஏன் தோல்வி அடைந்தோம்? அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் தெரியுமா? நாம் விவசாயம் செய்கிறோம், மதுபானம் குடிக்கிறோம், அநியாயம் செய்கிறோம், எங்களுக்கு மத்தியில் நீதமாக இல்லை. ஆனால் அவர்கள் தொழுகிறார்கள், நோம்பு நோக்கிறார்கள், ஜகாத் கொடுக்கிறார்கள், அவர்களுக்கு மத்தியில் நீதமாக நடக்கிறார்கள், நன்மையை ஏவுகிறார்கள், தீமையை நடக்கிறார்கள், அவர்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். ஒற்றுமையாக இருப்பது எங்களுடைய மிகப்பெரும் ஒரு பலம். ரமதான் எங்களை முன்னோக்கி கொண்டிருக்கிறது. ரமதானுடைய மாதத்தில் 20-8 என்ற பிரச்சனை வேண்டாம். ரமதானுடைய மாதம் அது அமளி மாதத்தினுடைய மாதம், பிரச்சனைப்படக்கூடிய மாதம் அல்ல. நிதானமாக நடப்போம். யாராவது உங்களோடு பிரச்சனைக்கு வந்தால், சண்டைக்கு வந்தால், குழப்பங்களை இழுத்தால், நீங்கள் சொல்லுங்கள், பையன் ராகுல் சாஹிப், நான் ஒரு நோம்பாளி, நான் ஒரு நோம்பாளி, நான் வீண் பிரச்சனைகளில் ஈடுபட மாட்டேன், நான் சண்டை பிடிக்க மாட்டேன். இதையும் மீறி உங்களோடு சண்டைகளில் ஈடுபட்டால் முட்டாள்கள் வந்து பேசினால் சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்வார்கள், அல்லது நல்ல வார்த்தைகளை சொல்லி விடைபெற்றுக் கொள்வார்கள். அப்படி நல்ல வார்த்தைகளை சொல்லி விடைபெற்றுக் கொள்ளுங்கள், இல்லை என்றால் சலாம் சொல்லி விடைபெற்றுக் கொள்ளுங்கள். நதியில் சில நாய்கள் முருகியதால் புராத் நதிக்கு எதுவும் கேடு வரவில்லை. அதே போன்று ரமதானுடைய மாதத்தில் எனக்கு யாராவது தூசண வார்த்தையால் ஏற்றுகிறான், என்னை அடிக்கிறான், நீங்கள் சொல்லுங்கள், நான் நோம்பானே, அல்லாஹ்விடத்தில் ஒப்படைத்தல் என்று ஒதுங்கி போங்கள், ஒதுங்கி செல்லுங்கள். இதை தான் மாற்றம் உங்களுக்கு சொல்லித் தருகிறது. முதலாவது எங்களுக்கு மத்தியில் நாம் ஒற்றுமையாக இருப்போம். நாம் ஒற்றுமையாக இருக்கவில்லையா, கோழைகளாக ஆக்கிடுவோம். நாம் கோழைகளாக ஆகிவிட்டால் எந்த ஒரு விடயத்திலும் எங்களுக்கு தைரியம் இருக்காது. ஏய் கொசு கூட எங்களை பயம் காட்டும். முதலிலும் இல்லாதவர்கள் எல்லாம் எங்களை ஆளுவார்கள். இதுவே கண்ணியமான சுற்றுவதற்கு பிறவர்களே, முதலாவது எங்களுடைய ஒற்றுமைகளை சீராக்குவோம். இயக்க வெறிகள் அது போன்ற எதுவும் இருக்கக்கூடாது. நாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டவர்கள், அவர்கள் தூதனாக ஏற்றுக்கொண்டவர்கள், கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனால் சண்ட சித்திரத்தில் ஈடுபடக்கூடாது. நாம் ஒற்றுமையாக இருந்து அனைத்து விடயங்களை முன்னோக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்யப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்தியாகலாம். அடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்தியாகலாம்.